रवि 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 ஆனா சோ இங்க இப்ப நம்ம பாக்குறோம் இப்ப இந்த யூதர்களுடைய இருக்கிற பாரம்பரியில என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செல்வல அறியப்பட்டு இருக்கிற ஜனங்கள அவங்களுடைய எலும்புகள் ஒடிப்பாங்க. அது எலும்புகள் ஒடிக்கும் போது என்ன ஆகுது, எப்படி மரணம் வருது கேட்டா, நீங்களை பாத்துக்கோ இந்த சிலுவை அறிஞ்சிக்கிற முறை எப்படி இருக்கு கேட்டா, ஃபர்ஸ்ட் தர மேல சிலுவையில மேல ரெண்டு கையை ஆணி போட்டு அப்புறம் காலுக்கு ஆணி போட்டு அப்புறமா தூக்கிறாங்களே இந்த சிலுவை. அந்த தூக்கும் போது தான் ஃபுல் பாடி வெயிட் வந்து இந்த இங்க இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ரெண்டு இடத்துல வருது அந்த ரெண்டு ஆணி. அப்புறம் காலில் நம்ம என்ன பாக்குறோம்னா காலில் வந்து ஒரு ஒரு கட்டை மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், அது மேல தான் கால் ரெஸ்ட் ஆகும். ஸோ இந்த சிலுவை மேல அப்படி தொங்கும் போது அந்த மூச்சு எடுக்கணும்னா அந்த காலுக்கு அமுக்கணும். ஸோ கால் அமுக்கிட்ட தான் நெஞ்சு தூக்கிட்டு இப்படி மூச்சு எடுத்து அப்படி விட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிப் இல்லைன்னா வேணும், கொஞ்சம் கூட மூச்சு எடுக்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு ஒரு மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வைக்குவாங்க காலுக்கு அந்த கீழே. அது அப்போ இப்படியே மூச்சு எடுத்து அவங்கள உயிரோட இருப்பாங்க. ஆனா எப்போ காலோடைய எலும்புகள் ஒடிக்கிறோம் அப்புறமா எந்த கனெக்ஷன் இருக்காது சரீரம் தூக்கிறதுக்கு, அப்ப எந்த கனெக்ஷன் சரீரம் தூக்கிறதுக்கு இருக்காத சமயத்துல என்ன ஆகுதுன்னா அதை ஒட்டன்னு அந்த நெஞ்சு தூக்க முடியாத நிலைமை வரும்போது என்ன ஆகுதுன்னா அப்பயே ஒரு ஒரு தூக்கிறதுக்கு விரும்புறது, எனக்கு ஃபுல் தூக்கிட்டா தான் அந்த பிரெத் உள்ள போகுது, அதை தூக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே அந்த சோக் ஆயிட்டு கொஞ்ச நிமிஷத்துல மறிக்கு போவது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்படிப்பட்ட விதத்துல இந்த யூதர்கள் அவங்க அவங்களுடைய ஓய்வு நாளுக்கு முன்ன சிலுவை மேல அறையப்பட்டிருக்கிற ஜனங்களுடைய இருக்கிற எலும்புகள் ஒடிப்பாங்க. அதே மாதிரி பழக்கத்துக்கு வந்தாங்க, ரெண்டு திருடங்களுடைய இருக்கிற எலும்புகள் ஒடிச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்போது ஒடிக்கிறதுக்கு வந்தாங்க, ஆனா பார்த்தா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே மறித்து போயிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, இது எப்படி இயேசு கிறிஸ்து மறித்து போனாரு. சோ இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய கேள்வி, எப்படி நம்மளுடைய கர்த்தர் மறித்து போனார். இதோடைய கேள்விக்கு பதில் எங்கே கேட்டானா, இது ஆக்சுவலி வந்து பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கணும். பழைய ஏற்பாடுல வந்து ஒரு காட்சி இருக்குது, எங்க ஒரு நிழல் காமிச்சிருக்குது எப்படி இயேசு கிறிஸ்து உடைய பலி நடக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துடைய பலி இன்னொருத்தன் செலுத்துறார், யார் செலுத்துறார் கேட்டா நம்ம பார்க்கணும்னா ஆபிரகாம் அங்கே பிதாவாக தேவன் குறிக்குது, ஈசாக் அங்க நம்ம பார்க்கிறோம், கர்த்தராக இயேசு கிறிஸ்து குறிக்குது நம்ம பார்க்கிறோம். அந்த பகுதியில நீங்கள அது ஆராய்ச்சி பண்ணும்போது நீங்க பார்த்துட்டு எப்படி மலை மேல ஏறும் போது ஈசாக் தான் அந்த அந்த ஒரு பலிக்கு தேவையான மரம் அவரே தூக்குறார் தோல் மேல. சோ அவர் தோல் மேல தூக்கும் போது அவருடைய அவருடைய நிழல் வந்து எப்படி வந்துட்டோம்னா இப்படியே ஒரு சிலுவை மாதிரி வந்துட்டோம், அவருடைய பாடி இப்படி அப்புறமா அந்த மரம் இப்படி அவர் தூக்கிட்டு இருக்கும் போது. சோ அது ஒரு காட்சி, எப்படி இயேசு கிறிஸ்து ஏற்ற சமயத்துல அவருடைய இருக்கிற சிலுவையை தூக்கின்னு போயிடுவார் மேல மலைக்கு மேல வருவாரு. அவர் நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம்னா அங்க மலைக்கு மேல ஆபிரகாம் தான் ஒண்டியா அந்த பலிப்பீடம் ஆயத்தம் பண்றாரு, அதுல ஈசாக்குடைய எந்த ஒரு பங்கு இல்ல. தனியா வந்து இங்க ஆபிரகாம் வந்து அந்த பலிப்பீடம் ஆயத்தம் பண்றது, அது என்ன குறிக்கிறதுனா இது முழுமையா இந்த மீட்கும் பொருள் மற்றும் இது எல்லா திட்டம் இது உலக தோற்றத்துக்கு முன்னே பிதாவாகிய தேவனுடைய இருக்கிற சிந்தனையில இருந்துச்சு, இது அவருடைய திட்டம் அதுதான் குறிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்து கடைசியில ஆபிரகாம் ஈசாக்கு சொல்லும் போது நீங்க தான் தேவனுடைய கேட்டு இருக்கிற பலி சொல்லும் போது அவரு எப்படி நம்ம ஃபாலோ அப் கிளாஸ் நம்ம எடுக்கிறோம் 21ஆம் கிளாஸ்ல வந்து இது ரொம்ப விவரமா பாக்குறோம் எப்படி என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோம் கற்பனை பண்ணி. அப்புறமா அங்கே நம்ம பாக்குறோம் எப்படி ஈசாக்கு அவருடைய கையை காலை கொடுத்துருக்கோம் கட்டுறதுக்கு அப்பா கிட்ட. சோ அந்த கையை கால் கட்டுறது என்ன குறிக்குது, எப்படி இயேசு கிறிஸ்து அவருடைய ஒப்பு கொடுக்குதல் சிலுவை மரணத்துக்கு எப்படி காமிச்சார்னா ஒரு கை அப்புறம் இன்னொரு கை கொடுத்தார் அந்த ஆணி அடிக்கிறதுக்கு. நீங்க பாத்துட்டு கூட சில பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் படத்துல எப்படி அந்த கை எடுக்கிறாங்க எப்படி இழுக்கிறாங்க இழுத்துட்டு அந்த ஒரு ஆணி போடுறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கறோம். சோ கடைசியில ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து சாரி ஈசாக் அவருடைய குமாரனை பலி செலுத்துறதுக்காக என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய கூரான கத்தி எடுக்கிறாரு. சோ ஒருவேளை அந்த ஒரு பலி நடந்துட்டு ஆபிரகாம் அவருடைய குமாரன் ஈசாக் எப்படி சாவச்சிட்டோம் கேட்டோம்னா அந்த கத்தி மூலமாய். சோ அந்த கத்தி என்ன புரியுது? அங்க நம்ம பார்க்கும்போது அந்த கத்தியில் எப்படி நம்ம ஆபிரகாம்ல இருந்து பாடம் கத்துக்கிறோம், ஈசாக்ல இருந்து நம்ம பாடம் கத்துக்கிறோம், அந்த வழிபீடத்துல இருந்து நம்ம பாடம் கத்துக்கிறோம், அந்த தூக்கிட்டு இருந்தது அந்த மரம்ல இருந்து நம்ம பாடம் கத்துக்கிறோம். இன்னைக்கு நம்ம அந்த கத்தியில இருந்து ஒரு மிகப்பெரிய பாடம் கத்துக்க போறோம். இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து போனார் கேட்டனா, அங்க இருக்கிற அந்த ஒரு படம் நடந்துச்சு மோரியா மலை மேல, அந்த கத்தியில இருந்து தான் நம்ம கத்துக்க போறோம் எப்படி அவருடைய மரணம் நடந்துச்சு. சரி, இப்படி தெரிஞ்சிட்டு பின்பு இப்போ நம்ம சகோதர சகோதரிகளை இந்த இயேசு கிறிஸ்துடைய கடைசி நேரங்கள் பத்தி வேதத்துல நம்மள ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம என்ன பாக்குறோம்னா, நாலு சுவிசேஷத்துல சொல்லிட்டு இருக்குது எப்படி இயேசு கிறிஸ்துடைய கடைசி நேரம் நடந்துச்சு. அவருடைய கடைசி நேரம் வந்து மத்தேயுல மார்க்ல லூக்ல யோவான்ல சொல்லப்பட்டிருக்குது. இப்ப நம்ம கொஞ்சம் வாசிக்கலாம், ஒவ்வொரு சுவிசேஷத்துல கடைசியில என்ன சொல்லிக்குது அவருடைய கடைசி நேரம் எப்படி இருந்தது. மத்தேயு படிக்க முடியுமா? டைம் லைட் இருக்கா? மத்தேயு 27:50 மத்தேயு 27:50 மத்தேயு 27:50 இப்ப பாருங்க, இங்க மத்தேயுல சொல்லிக்குது அவரை மகா சத்தமே விட்டுட்டு ஆவிய விட்டார் இல்லீங்களா. இதே கடைசி நேரம் மார்க்குடைய பார்வையில வாசிக்கலாம். மார்க் 15:37 மார்க்கு 15:37 இப்ப இது ரெண்டும் ஒன்னா மாறிட்டா தெரியுது இல்லீங்களா? மத்தேயு மார்க் ஆனா ஒன்னா இல்ல. மத்தேயு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார், அது மார்க் கொடுக்கல சொல்றீங்களா? இது மத்தேயு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார், ஏதோ மார்க் கொடுக்கல. ரெண்டும் படிக்கும் போது ஒன்ன மாதிரி தான் தெரியுது இல்லீங்களா? மகா சத்தம் இங்க மகா சத்தம் அங்க இருக்குதா இல்லையா? ஒரு முக்கியமான வேர்டு வந்தது, அதைத்தான் இப்பதான் நம்ம கொஞ்சம் லாஸ்ட் டைம் சப்ஜெக்ட் இருக்கும்போது தான் நான் புரிஞ்சுச்சு எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது அந்த முக்கியமான வேர்டு. மத்தேயுல மறுமுடியும் மறுமுடியும் அண்டர்லைன் பண்ணும், அது ஏன்னா அந்த மறுபடியும் நம்ம இப்ப சொல்ல போறோம். சோ அந்த மறுமுடியும் ரொம்ப முக்கியம், அந்த மத்தேயுல தான் நம்ம பார்க்கணும். சோ அது அண்டர்லைன் பண்ண மார்க் மத்தேயுல. சோ மத்தேயு மார்க்ல அவர் சத்தம் மகா சத்தம் விட்டுட்டு அவரே ஆவிய விட்டார் தான் நம்ம பாக்குறோம். அந்த மகா சத்தத்துல அவர் என்ன சொன்னாரு அது வந்து லூக்கா நம்மளுக்கு சொல்றாரு. லூக்கா 23:46 இந்த லூக்காவுடைய சாட்சியில நம்ம பாக்கிறோம் எப்படி அந்த மகா சத்தத்து ஊட்டும் போது இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தைகள் பேசினார் என்று இங்க லூக்கா தெளிவா பாக்குறோம். ஆனா யோவான்ல வரும்போது ரொம்ப வித்தியாசமா சாட்சி நம்ம வாசிக்கிறோம். சரி, யோவானுக்கு போகலாம். யோவான் 19:30 எப்படி இங்க இந்த இடத்துல யோவானுடைய இருக்கிற சாட்சியில நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்குது. மத்தேயு மார்க் லூக்கா போல இல்ல. யோவான் என்னதான் சொல்றாருனா, இங்க நம்ம பாக்குறோம்னா யோவான் சொல்றாரு அவரு காடி வாங்கிட்டு, அப்புறமா காடி வாங்கிறதுக்கு முன்னமே அவர் சொல்ற எல்லாம் முடிந்தது இல்லீங்களா? முடிந்ததா கடைசியில? ஆமா, இதுதான் விஷயத்தான் இங்க நம்ம பாக்கிறப்ப காடி வாங்கிடுறாரு, வாங்கிட்டு அப்புறமா எல்லாம் முடிந்தது சொல்லிட்டு தலை சாய்த்து அவரு ஆவிய விட்டுறாரு இங்க நம்ம பாக்கிறோம். பெரிய சத்தம் இங்க போடல போல தெரியுது. அப்ப ஏதோ வார்த்தைகள் பேசல போல தெரியுது. சோ இப்படி நம்ம வாசிக்கும் போது ஏன் இவ்வளவு பெரிய வித்தியாசம் யோவான்ல வருது கேட்டா, இது நம்ம கடைசியில நம்ம புரியும் இது ஏன் இவ்வளவு பெரிய வித்தியாசம் வருது. ஆனா இப்போ சகோதர சகோதரிகளை நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இயேசு கிறிஸ்துடைய கடைசி நேரங்கள்ல சில விஷயங்கள் இருக்குது, சில ரகசியங்கள் இருக்குது. இயேசு கிறிஸ்துடைய கடைசி நேரங்கள் பத்தி நம்ம வருஷம் வருஷம் அதை பத்தி தியானம் பண்ணும்போது, பேர் சபைகள்ல கூட தியானம் பண்ணும்போது, இப்பதான் அந்த குட் ஃப்ரைடே நாள்ல தியானம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்களா, இயேசு கிறிஸ்துடைய கடைசி சொல்லப்பட்ட வார்த்தைகள் மேல தியானம் பண்ணுவாங்க. அதுல ஏழு வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஆனா ஏழு வார்த்தைகள் உண்மை ஏழு கணக்கு இல்ல, உண்மை ஆறு கணக்கு வருது. ஏன் கேட்டா அது ஒரு சொல்லப்பட்ட வார்த்தை, அது சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் நம்ம சொல்றோம். ஏன்னா அது பைபிள் சொல்றது, நீங்க அது வாசிக்கலாம். லூக்கா 23:34 லூக்கா 23:34 இது இயேசு கிறிஸ்து சொல்லாத வார்த்தை. இப்படி சொல்ல, ஆனா இப்படிப்பட்ட மனநிலை இருந்துக்கும் அவருடைய உள்ள. ஆனா இப்படி வார்த்தைகள் அப்படி சொல்ல, ஏன் சொல்ல, இப்ப நம்ம சொல்ல போற, அதுக்கு முன்னாடி அந்த வசனம் வாசிக்கலாம். ஜீவன் கேட்க போது நல்லதுக்காக, நன்மைக்காக சில தண்டனைகள், சில உபத்திரவங்கள் வந்தா ரொம்ப அவசியமா இருக்குது அவருக்கு தெரிஞ்சுச்சு. சோ கண்டிப்பா இவங்களை மன்னியும் அவர் சொல்ல, ஆனா மன்னிக்கிற மண் சிந்திக்கும், ஆனா இவங்களை மணியும் அவரு சொல்லவே இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஒரு சேர்க்கப்பட்ட வசனம் இருக்குது. நம்ம இது எம்பாட்டிக் டயக்லாட்ல இது நம்ம படிக்கிறோம். எம்பாட்டிக் டயக்லாட்ல இதனுடைய டீடைல்ஸ் கொடுத்துருக்குது, எப்படி இது சேர்க்கப்பட்ட வசனம். page 304 நீங்க வேணா வாசிக்கலாம். சரி, அப்புறமா இந்த மீதி இருக்கிற ஆறு வார்த்தைகள் பத்தி தியானிக்கும் போது நம்ம எப்பவுமே யோசிக்கல, எதுதான் ரொம்ப கடைசியில பேசினாரு, அதுக்கு முன் என்ன பேசிக்கணும், அதுக்கு முன் என்ன பேசிக்கணும், அதோடைய ஆர்டர் ஏதோ இருக்கா கேட்கும் போது நம்ம பார்க்கிறோம். பல விதமான புத்தகங்கள்ல பல விதமான இருக்கிற சில பேருடைய எழுதப்பட்ட காரியத்துல எப்படி கடைசியில இயேசு என்னத்த சொல்லிருக்கோம்னா, பிதாவே உம்முடைய கையில என்னுடைய ஆவி ஒப்ப கொடுக்கிறீர்கள். அதான் கடைசியில சொல்லிருக்கணும். அதுக்கு முன்ன என்ன சொல்லிருக்கணும், அதுக்கு முன்ன என்ன சொல்லிருக்கணும் சொல்றாங்களே, எல்லாம் முடிந்தது சொல்லிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிருக்கணும் கேட்டா, அவர் நான் பாகமா இருக்கிறேன்னு சொல்லிருக்கணும். அதுக்கு முன்ன அவர் என்ன சொல்லிருக்கணும் கேட்டா, சில பேர் சொல்றாங்க அவர் ஏலி ஏலி லாமா சபக்தானி சொல்லிருக்கோம். சோ இன்னைக்கு கூட நான் வாசித்தோம், எப்படி ஒரு சகோதரருடைய இருக்கிற எண்ணத்துல என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து 9வது மணி நேரத்திலிருந்து 12வது மணி நேரம் வரைக்கும், அதாவது அவர் 6வது மணி நேரத்துல தான் அவர் சிலுவையில அறையப்பட்டார். அதாவது 6வது மணி நேரம் வந்து நம்ம பார்க்கும்போது அது எப்போ வருதுன்னா, 3வது மணி நேரத்துல 6 o'clock to 9 o'clock வந்து அவரு சிலுவையில் அறையப்பட்டு 9 to 3 வரைக்கும் அவர் 6 மணி நேரம் சிலுவையில் இருந்தார். சோ 6 மணி நேரம் சிலுவையில் இருக்கும்போது அவர் 9வது மணி நேரம் எப்போ வருது, 6வது மணி நேரம் எப்போ வருதுன்னா 12 மணிலிருந்து 9வது மணி வரைக்கும், அதாவது 3 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப இருட்டு இருந்துச்சு பூமி மேல. அந்த நேரத்தில் அவர் ரொம்ப மௌனமா இருந்தாரு, அவர் ஒண்ணுமே பேசல. அப்புறம் அந்த ரொம்ப நேரமா மௌனமா இருந்த பின்பு அவரு சொல்லிட்டாரு, என் தேவனை ஏன கைவிட்டீர், இப்படிப்பட்ட பார்வை இன்னைக்கு நம்ம படிச்சிட்டோம். சோ இது நம்ம கேக்கிறதுக்கு நமக்கு ஏதோ அபிப்பிராயம் இருக்குதா இல்லையோ கேட்கும் போது நம்ம இந்த சப்ஜெக்ட்ல நம்ம ஆரேஞ்ச் பண்ணும் போது நம்மள தெரிஞ்சுவோம். சோ கடைசியில இயேசு கிறிஸ்து இப்படியே ஏலி ஏலி லாமா சபக்தானி சொல்லிட்டு பின்பு நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்லி, அப்புறமா வந்து காடி வாங்கிட்டு பின்பு எல்லாமே முடிந்தது சொல்லிட்டு, அப்புறமா பெரிய சத்தத்தை விட்டுட்டு அவரு அவருடைய ஆவி விட்டாரா, இப்படித்தான் அவருடைய கடைசி நேரங்கள் இருந்துச்சான். இந்த கேள்வி கேட்கும் போது இன்னைக்கு ரெண்டு வசனங்கள் நம்ம கொஞ்சம் தியானம் கொடுக்க போறோம், உன்னிப்பாய் பார்க்க போறோம். அது ரெண்டு வசனங்கள் நீங்க வாசிக்கலாம். இந்த ரெண்டு வசனங்கள் மத்தேயு 27 அதிகாரம் 46 48 வசனம், அப்புறமா யோவான் 19 அதிகாரம் 28-29. இது ரெண்டும் நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ண இப்போ. சோ இங்க மத்தேயு 27 இன்னும் கன்ஃபியூ கன்ஃபியூ பண்ண 46 48 வசனம் சரி. இப்போ இது எப்ப நடக்குது? 9 மணி நேரத்துல. அப்போ 9 மணி நேரம்னா யூதர்களுடைய இருக்கிற பார்வை, யூதருடைய பார்வை வந்து நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய நாள் எப்போ ஆரம்பிருது? 6 மணி காலையில. 6 மணி காலையிலன்னா இது 9 மணி நேரம் எப்போ வரும்னா இது கரெக்டா 3 மணி வரும். 3 மணி தான், அதாவது அவர் சாகர சமயத்துல. சோ சாகர சமயத்துல வந்து நம்ம பார்க்கறோம் எப்படி வந்து அவரு இந்த சத்தத்தை விடும்போது என்ன பார்க்கணும்னா, சில பேர் ஒருத்தர் ஓடி அவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் அந்த காடி எடுத்து அவரு ஒருவேளை தாகமா இருக்கிறன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அந்த காடி கொடுக்கிறார். இது பாயிண்ட் முக்கியமா நீங்க பாருங்க. ஒருத்தர் ஓடி. இப்ப நெக்ஸ்ட் யோவான் 19 அதிகாரம் 28-29. இந்த இடத்துல அவர் தாகமா இருக்கும் போது ஒருத்தர் இல்ல சிலர் என்ன பண்றாங்கன்னா, சிலர் போயிட்டு கொஞ்சம் அந்த காடி எடுத்து அவருடைய வாய்க்கிட்ட கொண்டு வராங்க. அவசரமா ஓடுறதெல்லாம் இங்க நம்ம பாக்குறது இல்லை. ஆனா அங்கே மத்தேயுல இப்ப மறுபடியும் வாசிங்க, மறுபடியும் மத்தேயு 27 அதிகாரம் 47-48. சிலர் இது அண்டர்லைன் பண்ண, தமிழ்ல இது சரியான டிரான்ஸ்லேஷன் இல்ல. இங்கிலீஷ்ல 1, கன்னடால 1, ஆனா தமிழ்ல சிலர் இப்படி வருது இல்ல. இது சிலர் வார்த்தை வந்து இது சரியான டிரான்ஸ்லேஷன் இல்ல. அங்க 1 வருது, ஒருத்தர் அங்க நின்று இருந்த ஒருத்தர். இப்ப இந்த சிலர் வந்து இது ஆக்சுவலி சரியான மொழி பெயர்ப்பு இல்ல. நீங்க வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்க மற்ற பாஷை, இங்கிலீஷ் மற்ற பாஷை இதே வேர்டுக்கு. இங்க தமிழ்ல சரியான டிரான்ஸ்லேஷன் இல்ல. ஒருவேளை ஓல்டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், நீங்க வேற திருவி வில்லியம் மற்ற டிரான்ஸ்லேஷன் இருந்தாலும் அதுல கூட நீங்களை இந்த வித்தியாசம் கண்டுபிடிக்கிற வாய்ப்பு இருக்கிறது. யார்கிட்ட இருக்கா வேற டிரான்ஸ்லேஷன்ஸ் பைபிள்? கிங் ஜேம்ஸ் தவிர வேற ஏதோ டிரான்ஸ்லேஷன் வச்சுக்கிறீங்களா யாரும்? ஹிந்தி, சாரி தமிழ், இல்ல தமிழ் கேட்கறேன். தமிழ் வந்து கேஜேபி தவிர வேற பைபிள் யாரும் வச்சுக்கிறீங்களா? அப்படி இருந்தாலும் நீங்க வீட்டுல போய் செக் பண்ணி. இந்த சிலர் வந்து வார்த்தை சரியா இல்ல, இந்த சிலர் டிரான்ஸ்லேஷன் சரி மொழிபெயர்ப்பு இல்ல. இங்க என்ன வரணும்? ஒருத்தர் இங்க வரணும். சோ இங்க இங்கிலீஷ்ல பாக்கும்போது இங்க எலி எலி லாமா சபக்தானி சொல்லும் போது ஒருத்தர் தான் ஓடி காடி கொஞ்சம் தோய்கிட்டு அவருடைய வாய்க்கத்தை கொண்டு வரது தான் நம்ம பார்க்கணும். ஆனா இந்த இடத்துல யோவான்ல 19 அதிகாரம் எப்ப அவர் நான் தாகமா இருக்கிறேன்னு எப்ப சொல்றாரு, அந்த சமயத்துல வசனம் சொல்லுது ஒருத்தர் இல்ல அநேகர் போயிட்டு மெதுவா காடி எடுத்து அவருடைய வாய்க்கு கொண்டு வந்து கொடுத்து அவரு குடிக்கிறாரு நம்ம பார்க்கிறோம். சோ இந்த ரெண்டு சம்பவங்கள் ஒரே சமயத்துல நடக்கவே இல்லை. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம நோட் பண்ணோம். சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா இது ரெண்டும் ஒரே தான் புரியுது. சில பேர் என்ன யோசிக்கோம்னா எலி எலி லாமா சபக்தானி சொல்லிட்டு பின்பு தான் நெக்ஸ்ட் அவர் தாகமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா கண்டினியூஷன் இருக்குது. ஒருத்தர் போயிட்டேன்னா காடி கொடுத்தாரு, காடி கொடுக்கும் போது தான் அவர் சொல்லிட்டோம் நான் தாகமா இருக்கிறேன். அப்ப என்ன பண்ணிருக்கோம், நெக்ஸ்ட் போயிட்டு அந்த காடி எடுத்து அவர் வாய்க்கு கொடுத்துருக்கோம். அப்படி கனெக்ஷன் பாக்குறாங்க சில பேர். ஆனா நல்லா பாருங்க, இது ஆக்சுவலி என்ன பாக்கணும்னா இந்த ரெண்டு சம்பவங்களை ஒரே சம்பவம் இல்ல, வேற வேற சம்பவம் இருக்கிறது நம்ம பாக்குறோம். சோ இது நோட் பண்ணும் போதே இது பார்த்துட்டு பிறகு நம்ம இப்போ அந்த என்னதான் நடந்திருக்கோம் கடைசியில இயேசு என்னதான் சொல்லிருக்கணும் கேட்டா அது கொஞ்சம் நம்ம பில்டப் பண்றதுக்கு நம்ம என்ன பாக்கணும்னா, ஃபர்ஸ்ட் கடைசியில இயேசு என்ன பேசினா அதுக்கு எந்த கருத்து வேறுபாடு இல்ல. அவரு சொன்னாரு, பிதாவே நான் உங்களுடைய கையில என்னுடைய ஆவி ஒப்பு கொடுக்கிறேன். அதான் கடைசியில சொல்லிருக்கிறார் கரெக்ட். அதுக்கு முன்ன அவர் என்ன சொல்லிட்டோம் கேட்டனா, நம்ம நினைக்கிறேன் எல்லாம் முடிந்தது. அதுக்கு முன்ன அவர் என்ன சொல்லிட்டோம் நம்ம நினைக்கிறோம்னா, நான் தாகமா இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சி காமிக்க போறோம். எப்படி நம்ம பார்க்க போறோம், அப்படி ஆர்டர் இருக்கவே இல்லை. ஏசு கிறிஸ்து கண்டிப்பா அவரு தாகமா இருக்கிறேன்னு சொன்னாரு. பின்பு அவர் அதை குடிச்ச பிறகு அவருக்கு தான் புரிஞ்சிச்சு எல்லா தீர்க்க தரிசனம் நிறைவேறிருக்குது, இந்த தீர்க்க தரிசனம் கூட நிறைவேறிக்குது, இந்த மாதிரி அவங்களுக்கு காடி கொடுக்கும் அது கூட நிறைவேறிக்குது. அப்ப என்ன சொல்றாரு, எல்லாமே முடிந்தது. ஆனா அவருக்கு தெரியல அவருடைய வாங்க வேண்டியான எல்லா அனுபவங்கள் இன்னும் முடிக்கவே இல்லை. இன்னும் முக்கியமான அனுபவம் வாங்க வேண்டியா இருந்தது, அவருக்கு தெரியாம பிதாக்கு தான் தெரிஞ்சு அதுதான் அடுத்து சம்பவிக்குது தான் நம்ம பார்க்கணும். சோ அது அடுத்து அது சம்பவிக்குது, அது எப்படி நம்ம அதை சொல்றோம், அது சில வார்த்தைகள் வச்சுட்டு நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்ன என்ன மாதிரி அனுபவம் இயேசுக்கு சம்பவிக்க வேண்டியா இருந்துச்சு, அந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது நம்ம பார்க்கிறோம் எப்படி நம்மளுடைய கர்த்தர் தேவன் அவரை என்ன நியமிச்சார்னா, அவர் தேவனுக்கும் இந்த முழு மனுக்குலத்துக்கு ஒரு பிரதான ஆசாரியரை நியமிச்சார். சோ பிரதான ஆசாரியர்னா இயேசு மூலமாய் தான் இந்த மனுக்குலம் யார்கிட்ட போவோம், தேவன் கிட்ட போவோம். ஆனா இந்த ஜனங்கள் தேவன் கிட்ட கொண்டு போறதுக்கு பிரதான ஆசாரியர் ஜனங்கள் பத்தி ரொம்ப ஆழமா தெரியணும். ஏன்னா இது எக்ஸாம்பிள் தான், அது ஒருவேளை சில சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம். ஒரு மேய்ப்பன் ஆடுகள் நடத்தும் போது ஒவ்வொரு ஆடு அந்த மேய்ப்பன் தெரியும் இல்லைங்களா, அப்ப எந்தெந்த ஆடுக்கு கோல் அடிக்கணும், எந்தெந்த ஆடு வந்து தட்டணும், எந்தெந்த ஆடு வெறும் சொல்லணும், அது வந்து மேய்ப்பனுக்கு தெரியும். அதே போல இங்க நம்ம பாக்குறோம் இந்த விழுந்து போன மனுக்குலம், அவங்க விழுந்து போன நிலைமையில இருக்கும் போது இந்த மனுக்குலம் வந்து இயேசு கிறிஸ்து தேவன் கிட்ட நடத்தணும்னா இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை பத்தி ஜனங்கள் பத்தி எல்லாமே தெரியணும், புரிஞ்சுக்கணும். அவருடைய விழுந்து போன எல்லா அனுபவங்களை அவரு புரியணும் அறியணும்ட்டு நம்ம பார்க்கணும். இது விஷய வாசனை வாசிக்கலாம். அவருடைய பிரதான ஆசாரியர் பதவிக்காக அவருக்கு எப்படி சில அனுபவங்கள் தேவைப்பட்டு இருந்தது அதை நீங்க வாசிக்கலாம். ஹெப்ரியர் 4:14-15 வசனம். ஹெப்ரியர் 4:14-15. எல்லாவற்றையும் நம்ம போல் சோதிக்கப்பட்டும், அதெல்லாம் விஷயம் நம்ம பார்க்கும்போது அது என்ன சொல்றதுன்னா, இயேசு கிறிஸ்து அநேக அனுபவங்கள் வாங்கிட்டார், அநேக அனுபவங்கள் வாங்கிட்டார் மனு குலத்தோடைய இருக்கிற நிலைமை புரிஞ்சிக்கிறதுக்காக. இதுதான் விஷயத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த பிரதான ஆசாரியர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பத்தி வசனம் வாசிக்கலாம். ஹெப்ரியர் 2:17-18. எப்படி அவரு அநேக விதமான அனுபவங்களை வாங்கிட்டார். அப்போ முக்கியமான அனுபவங்கள் என்னன்னா, நம்ம பாக்குறோம் இந்த உலகத்து ஒரு விழுந்து போன நிலைமையில இருந்தது. அவரு வந்த இடம் வந்து பரிபூரன் பரலோகம். அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்போது இந்த பூமி மேல அநேக விசித்திர மாதிரி சூழ்நிலைகள் இருந்தது, அதெல்லாம் அவர் பார்த்தார். ஏழ்மை பத்தி பார்த்தாரு. அப்புறமா நம்ம பாக்குறோம் அவரு நெக்ஸ்ட் அவரு அநேக விதமான சூழ்நிலை எப்படி பாவிகள் வாழ்விட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்தாரு. அப்புறமா அநேக விதமான அனுபவங்கள் அனுதினமும் வாழ்க்கையை பத்தி வாங்கினாரு. எப்படி வந்து அவரு கூட டியூட்டிக்கு போனாரு, அவரு கூட கார்பெண்டரி டியூட்டி போனாரு. அந்த ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் வந்து வேலை செஞ்சுட்டே இருந்தாரு தான் நம்ம பார்க்கிறோம். சோ அந்த காரியக்கூட அநேக பேருக்கு அது ஒரு பெரிய விஷயம், நிறைய பேருக்கு நிறைய வருத்தம் இருக்குது. வேலை பண்ணி 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 அவங்களுக்கு யாரோ நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல, எவ்வளவு கஷ்டப்படணும் நானு அப்படி எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அது கூட இயேசு கிறிஸ்து பார்த்தாரு, அது கூட ரொம்ப சௌரியமான சூழ்நிலையில, கஷ்டமான சூழ்நிலையில அவரு கூட வேத்தெல்லாம் ஊத்திட்டு இருக்கோம் அந்த நேரத்துல நம்ம பாக்குறோம். அப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு பிறகு ஒரு காரியத்தை, பாவிகளுடைய இருக்கிற காரியத்தை வந்து அவர் அனுபவிக்க முடியல. ஏன்னா அவர் பாவி இல்லை, அவர் பரிபூர்ணம் இருக்கும்போது அவருக்கு வியாதிகள் அவருக்கு வரவே இல்லை. ஏன்னா வியாதி எப்படி வருதுன்னா பாவம் மூலமாய். சோ அவர் வந்து வியாதியோட இருக்கிற அனுபவம் எப்படி வாங்கணும், எப்படி வாங்கணும் கேட்டோம்னா, நம்ம தெரியும் அவரு அநேக ஜனங்களை குணமாக்கிட்டு இருந்தார் அவருடைய இருக்கிற ஊழியத்துல. வசனத்துல கூட நீங்க வேணும்னா வாசிக்கலாம் சில வசனங்கள். மத்தேயு 9:35 சகல வியாதிகள் சகல நோய்கள் நீக்கி. அப்ப நான் அண்டர்லைன் பண்ணி பாருங்க. அப்ப அந்த சகல வியாதிகள் சகல நோய்கள் நீக்கிறது அது என்ன மாதிரி கணக்கு இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு பக்கமா நம்ம பார்க்கணும் இந்த காரியத்தை. சோ அப்புறமா என்ன நம்ம பார்க்கணும்னா, இயேசு கிறிஸ்து உடைய இந்த வியாதிகள், இந்த வியாதி பட்டிட்டு இருக்கிற ஜனங்களுடைய குணமாக்குற விதம் கூட தியானம் கொடுக்கணும். அவர் எப்படி இவ்வளோ கணக்கான ஜனங்கள் அவர்கிட்ட வந்துட்டு இருந்தாங்க அவரை குணமாக்குறதுக்கு, அவர் எப்படி குணமாக்கிட்டு இருந்தாங்க இந்த ஜனங்கள். இன்னைக்கு நீங்க பாக்குற சில நேரத்துல இந்த குணமாக்குற காரியங்கள், இயேசு நாமத்துல எப்படி குணமாக்குறாங்க, டிவில எல்லாம் காமிக்கிறாங்க, டிவில காமி பெரிய பெரிய ஊழியர்காரங்க வந்து குணமாக்குறாங்க. என்ன பண்றாங்க அவங்க, என்ன பண்றாங்களா கேட்டோம்னா, அவங்க மேடை மேல நின்று இயேசு நாமத்தை எடுத்து சத்த போட்டு கை இப்படி வீசுறாங்க. கை இப்படி வீசும் போது என்ன சொல்றாங்க, அப்படியே நீ இயேசு நாமத்துல குணமாக்கும் போது இந்த மாதிரி வந்து அவர் கையை வீசி அத்தனை நூறுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒரே நிமிஷத்துல குணமாக்கிட்டாருன்ட்டு வசனம் சொல்றதே இல்ல. சோ அது இயேசு கிறிஸ்துடைய விதமே இல்ல. இயேசு கிறிஸ்து குணமாக்குற விதம் வசனத்துல வாசித்து பாருங்க எப்படி அவர் குணமாக்கிட்டாருன்ட்டு. மத்தேயு 14:35-36 மத்தேயு 14
அதிகாரம்
நீ போயிட்டு ஆசாரியர்கிட்ட போய் சொல்லு அப்படியே என்ன போற வழியில குணமாக்கிட்டேன். சொல்லலாம் பொதுவா அவருடைய குணமாக்குற விதம் எப்படி இருந்துச்சுன்னா, அவர் தொடுவார், தொட்டிட்டு தான் என்ன ஆயிடுறாங்க அவங்க குணமாக்கிறாங்கதான் நம்ம பார்க்கணும். இதே காரியத்தை கூட நம்ம பார்த்தோம் ஒரு உதாரணம், எப்படி ஒரு ஸ்திரீ அவருக்கு வந்து பயங்கர கெட்ட அனுபவம் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 12 அவங்களுக்கு ஒரு வியாதி இருந்துச்சு. மார்க்ல வாசிக்கலாம், மார்க் 5:26 நீங்க வாசிக்கலாம் எப்படி ரத்தம் ஒட்டிட்டே இருந்துச்சு.
25
பாருங்க, இதெல்லாம் ஒரு ரொம்ப நாட்களுடைய இருக்கிற சம்பவங்களை ரொம்ப சுருக்கிட்டு 4 பெரிய நடந்தது சம்பவங்கள் என்னெல்லாம் நடந்துச்சு கேட்டனா, இங்க நம்ம பாக்குறோம் 12 வருஷமா இந்த கஷ்டம் இந்த ஸ்திரீக்கு. அப்புறம் அவங்க எந்த ஒரு டாக்டர் பத்தி கேட்டனா அந்த டாக்டர் கிட்ட போவோம், அந்த டாக்டர் கிட்ட செலுத்த பண்ணுவோம், அந்த டாக்டர் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், இந்த டாக்டர் மூலமா நீங்க என்ன ஆயிடலாம், நீங்க குணமாக்கிடலாம், ஆனா ஒன்னும் குணமாக்காது, இன்னும் மோசமாயிடும், செலவெல்லாம் போயிடும். இப்படி 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 இப்படிப்பட்ட வருத்தப்பட்ட நிலைமை. பின்பு செய்தி வந்துச்சு. என்ன செய்தி வந்துச்சு, எப்படி வரும் அந்த காலத்துல செய்தி? இப்ப நம்ம காலத்துல நம்மளுக்கு புக்ஸ், மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர், ஆனா நம்ம யோசிக்கணும் ஒரு காலம் அப்படி எல்லாம் இல்ல. இப்ப எப்படி செய்தி வரும்னா நம்ம தெரியும், அந்த காலத்துல பஸ் கூட இல்ல. எப்படி வருவாங்கன்னா வண்டிங்கள வரும், மாட்டு வண்டி, அப்புறமா இந்த கழுத வண்டி, அப்படிப்பட்ட வாகனம் வந்துருவாங்க. அப்புறம் சில நேரத்துல வந்து இந்த திருடங்கள்ல இருந்து காப்பாத்துறதுக்கு கூட்ட கூட்டமா வருவாங்க. அப்ப ஒண்டியா வந்தோம்னா கொஞ்சம் ஆபத்து இருக்க சொல்லி கூட்டு கூட்டமா. அப்ப அவங்க வரும்போது அந்தந்த ஊர்ல வரும்போது முதல்ல என்ன ஜனங்கள் கேட்பாங்க, என்னெல்லாம் விசேஷம் ஓடிட்டு இருக்குது? அப்ப என்ன விசேஷம் ஓடிக்குது கேட்டோம்னா, எல்லா கூட்ட சொல்றாங்க, ஒரு ஒரு நசரேல இருந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி இஸ்ரேல்ல எழும்பிருக்கிறாரு, அவர் 100 கணக்கு 1000 கணக்குல அப்படி எல்லாரும் வந்து ராத்திரி முழுவதும் என்ன பண்றாரு, குணமாக்கிக்கிறாரு சொல்லிட்டு. இது ஒவ்வொரு இந்த மாதிரி இருக்கிற வியாதி பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு அப்படியே ஒரு ஹோப் குதிச்சு அவங்களுக்குள்ள. அந்த ஸ்திரீக்குள்ள இது கேட்கும் போது இவங்களுக்கு ஒரு ஒரு இது வந்துச்சு, ஒரு நம்பிக்கை வந்துச்சு. பாரு, நான் போயிட்டு இந்த தீர்க்கதரிசிக்கு போய் சந்திக்கணும். அவங்க மனசுல யோசிக்கும் போது இன்னொரு பக்கமா ஒடும் சொல்லுது, எங்க நீ போக, அவ்வளோ விரைவில் நடுக்கூட முடியறதுல, எப்படி அவ்வளவு தூரம் போவோம்? சரி, அப்படியே காத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இயேசு கிறிஸ்து பயணம் பண்ணிட்டு இருந்தா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டு அவருடைய இருக்கிற ஊருக்கு கொஞ்சம் கிட்ட வரும்போது இந்த ஸ்திரீ உடனே அவர் முடிவு பண்ணிட்டோம், இப்பதான் நம்மளுடைய வாய்ப்பு, இது விட்டானா நான் இன்னொரு வாய்ப்பே வராது சொல்லிட்டு பயணம் பண்ணிட்டு அந்த ஊருக்கு போறாரு. இதெல்லாம் பைபிள்ல சொல்ல சுருக்கமா இருக்குது. அங்க ஊருக்கு போகும்போது போய் பார்த்தானா பெரிய கூட்டம், அவங்க போல 1000 கணக்குல வந்திருக்கிறாங்க, எல்லாம் இயேசு கிட்ட கிட்ட போறதுக்கு பிரயாஸ் பண்ணாங்க. அப்ப இந்த ஸ்திரீக்கு கண்டிப்பா கொஞ்சம் மணி நேரம் ஒரு போராட்டம் அங்க கர்த்தர் இயேசு கிட்ட போய் சேர்ந்து. அப்போ 2-3 படி முன்னே ஒரு படி பின்ன, 2-3 படி முன்னே ஒரு படி பின்ன. எனக்கு தெரியும் இந்த ஒரு கூட்டத்துக்குள்ள போகும்போது வலி காமிச்சு வலி கொடு சொன்னா கொஞ்சம் வலி கொடுப்பாங்க, மீதி ஜனங்க என்ன பண்ணுவாங்க, தள்ளுவாங்க. எனக்கா எல்லாரும் முன்னாடி போறதுக்கு பிரயாசம் பண்ணிக்கிறாங்க. அப்படி போராட்டி இயேசு பின்னாடி வந்துட்டோம். இயேசு பின்னாடி வரும்போது ஒரு பயம் வந்துட்டோம், ஏன்னா இயேசு வந்து பேசிட்டு இருந்தாங்க யார்கிட்ட. சோ இயேசு கிட்ட நாம போய் பேசணும்ட்டு அவருக்கு அவங்களுக்கு யோசனை வந்துட்டோம். இயேசு கிட்ட நான் ஏன் பேசணும், நம்ம எதுக்குதான் வந்தோம், இங்க நம்ம குணமாக்கத்தான் வந்தோம் இல்லைங்களா, எவ்வளவு கேட்கிறவர் பத்தியில நான் என்னதான் பண்ணல, இப்போ அவங்களுடைய வஸ்திரத்தை தொச்சா தொடிட்டா போதும் சொல்லிட்டு அப்படியே கை நீட்டிருக்கோம். தொடுத்து கை நீட்டு உடனே இன்னமும் ஆயிட்டு இருக்கோம், அவங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்ல ஓடுற மாதிரி ஆயிட்டு. எனக்கா ஒரு செகண்ட்ல அவங்களுடைய வியாதியே நின்று போயிச்சு, அப்படியே அவங்களே தெரிஞ்சிச்சு, அவங்க குணமாக்கிட்டாங்க. அப்புறமா அந்த ஒரு வல்லமை வந்து அவங்களுடைய சரீரத்துக்குள்ள வந்தது. அதெல்லாம் அவங்கள அனுபவிக்கும் போது அந்த ஒரு செகண்ட்ல இயேசு கிறிஸ்து திரும்புறார், திரும்பிட்டு கேட்கிறாரு, யார் என்ன தொட்டிருக்கிறார். அது கூட ஒரு அது ஒரு தமாசான கேள்வி இருந்திருக்கோம் சீஷர்களுக்கு. ஏன்னா எல்லா பக்கமா ஜனங்கள் கூட்ட கூட்டமா நெருக்கிட்டு இருந்தாங்க, என்ன யார் தொடிக்கிற கேக்குறீங்க, எல்லாம் தொடித்தாக்குறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி யாரோ ஒரு விதமா அவரே தொடிக்கிறாங்க. திரும்பி திரும்பி கேட்கும் போது இந்த ஸ்திரீக்கு என்ன ஆயிட்டோம், பயந்துட்டு நடுங்கிட்டு நடுங்கி 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 நடுங்கிட்டானே கால் கிட்ட வந்து உந்துட்டு அப்படியே தொத்து வாயில சொல்லிட்டோம், இந்த மாதிரி நான் தான் வந்து உங்களை தொட்டிட்டோம், எல்லாம் கதை சொல்லிட்டோம், அவங்களுடைய வியாதி பத்தி அவங்களுடைய அனுபவம் பத்தி அதெல்லாம் கேட்டு இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, மகள் உங்களுடைய விசுவாசத்தினால நீங்கள குணமாக்கிக்கிறீங்களா. அப்புறம் இப்படி பார்க்கும்போது இங்கத்துல இருந்து நம்ம என்ன பாடம் கற்கிறோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வியாதிகள் நீக்கும் போது அவர் எப்படி நீக்கிட்டார் இந்த வியாதிகள், இதை பத்தி ஒருவேளை நம்ம யோசிக்கல இதுக்கு முன்னே எப்படி நீக்கிட்டார்னா, இது பாரு முக்கியமான பாயிண்ட், அவர் தொடணும், தொட்டாதான் என்ன ஆயிடுது நீக்கிறது. அவர் தொடும்போது என்ன ஆயிட்டு இருக்கும் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ ஒரு வியாதி நம்மளுடைய சரீரத்தில் வியாதி வரும்போது நம்ம ஏன் ஒவ்வொரு நாள் வியாதிப்படுறது இல்லை? ஏன் ஏதோ ஒரு 6 மாசத்துல ஒரு வேசை, 8 மாசத்துல ஒரு வேசை நம்ம வியாதிப்படுறோம், மீதி டைம் நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கு, எப்படி? அது கொஞ்சம் நீங்க டாக்டர்ஸ் கிட்ட கேட்டோம்னா, அது மெடிக்கல் கேட்டோம், நம்மளுடைய உள்ள தேவன் வச்சிருக்கிற சில சேனைகள் வியாதி கிட்ட, வியாதியோட கிருமிகள் கிட்ட போராடு. அதுக்குத்தான் ஒயிட் பிளட் காப்பர்ஸ், WBC சொல்லுது. ஆனா நம்மள பரிபூர்ண இல்லாத நிலைமை இருக்கும் போது, நம்மள விழுந்து போன நிலைமை இருக்கும் போது, இந்த WBCக்கு அந்த பர்ஃபெக்ட் பலம் எப்படி தேவன் பரிபூர்ண மனுஷன்ல கொடுத்தாரு, அது நம்மகிட்ட இல்ல. அப்போ இந்த மாதிரி WBC யாருக்குள்ள இருந்தது? என்ன பண்ணுவான்னா இந்த வியாதிகளுடைய மனுஷன் தொடும் போது அவர் பரிபூர்ண மனுஷன் இருக்கிறாரு கண்டிப்பா அவருடைய வயிட் பிளட் காப்பர்ஸ் அந்த கிருமி அவருக்குள்ள வந்து அவர் பரிபூர்ண மனுஷன் இருக்கிறாரு கண்டிப்பா அவருடைய வயிட் பிளட் காப்பர்ஸ் அந்த கிருமி என்ன பண்ணுவோம் தள்ளுவோம் வெளியா ஆனா அந்த தள்ளுறதுக்கு கூட என்ன வேணும் கொஞ்சம் நேரம் வேணும். என்னன்னா அவருடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்யும் போது அவர் தெரிஞ்சிச்சு, இது கூட பிதாவாகிய தேவனுடைய சித்தம் அவருக்காக. சோ அப்படியே அதை வாங்கி 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 என்ன ஆயிடும்னா, இப்ப கிருமிகள் வந்து சரீரத்துக்குள்ள வேலை செய்யறதுக்கு விட்டாவே, எது விடுறதுல? WBC தான் விடுறதுல. ஆனா WBC-யே ஃபுல் சரவுண்ட் ஆயிட்டு தானே வேணும். WBC வேலை செய்யுது, ஆனா நிறைய கிருமிகள் வந்து இப்ப இன்னும் WBC-யோட இருக்கிற வல்லமையில் இல்லைன்னா, அந்த கிருமி சில பாடியில சில என்ன கொண்டு வரோம்னா, பயங்கர ஃபீவர். இப்ப நம்ம பாடியில எப்ப டேஞ்சர் வருது, வியாதி வருது, பாடி என்ன ரியாக்ஷன் பண்ணுது? ஃபீவர் உருவாக்கு. சோ அவருடைய ஃபீவர் வந்துட்டோம், பயங்கரமான வீக்னஸ் வந்துட்டோம், பயங்கரமான சில அந்த வேத்தெல்லாம் வந்துட்டோம், அந்த அந்த தலை சுத்துற மாதிரி வந்துட்டோம், அதெல்லாம் இருக்கிற அனுபவங்கள் எது வந்து அவர் சாதாரண வாங்கவே முடியாது. அவர் இந்த வகையில அதிகமா ஜனங்கள் குணமாக்கும் போது, அதிகமா ஜனங்களுடைய இருக்கிற கிருமி அவருக்குள்ள வாங்கும் போது அவர் அனுபவித்தார் என்று கிறிஸ்து கூட இந்த காரியத்துக்கூட அவர் இப்படிப்பட்ட வகையில அனுபவிச்சார் தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு பாவியோடைய விஷயம் அவர் அனுபவிக்கவே முடியல. அது என்னன்னா, அது நம்ம பார்க்கிறோம் எப்படி பாவி தன்னுடைய தேவன் என்று அவர் ஐக்கியம் இல்லாத இருப்போம் இருக்கிறாங்க. சோ இது எப்படி நம்ம பார்க்கறோம் கேட்டோம்னா, நம்மளுடைய ஜீவன் ஜீவிக்கிறதுக்கு இப்ப பூமியில பார்க்கும்போது பொழைக்கிறதுக்காக 5 தேவைகள் இருக்கு. ஆகாரம், தண்ணி, காற்று, நிதிரை, தேவன். இப்ப இந்த நம்ம தேவனுடைய ஐக்கியம் மட்டும் நம்ம கிட்ட இல்லவே இல்லை. தேவன் இல்லாதனாலதான் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எல்லா உலக ஜனங்கள் எல்லாம் மறித்து போன நிலைமையில இருக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துடைய எல்லா கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள் மத்தியில பிதாவாக தேவன் அவர் கூடவே தான் இருந்தார். அவர் அவர் அது அவர் ஃபீலிங்கே இருந்துச்சு அவருக்கு. அவருடைய அன்பான சீஷர்கள் கடைசியில அவரை விட்டு ஓடும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பாருங்க, வார்த்தைகள் வாசிக்கலாம். அது யோவான் 16:32. யோசித்து பாருங்க எப்படி அவரு இந்த மாதிரி அவருடைய அன்பான சீஷர்கள் கூட அவர் விட்டு ஓடிட்டு இருக்கும் போது கைவிடும் போது அப்ப கூட அவர் சொல்றாரு, நீ எல்லாம் என்ன ஊட்டிட்டா கூட நான் ஒண்டி இல்ல, என் கூட என் பிதாவே இருக்கிறார் என்று. அப்போ அது அது ஃபீலிங் இருந்துச்சு, அது ஒரு உணர்வு இருந்துச்சு. சோ இது எங்க வரைக்கும் வந்தது, கெத்செமனில கூட இருந்தது. கெத்செமனில வந்து அவர் ஜபிக்கும் போது அந்த ஒரு வேர்வு ரத்தத்து கூட கலந்துட்டு வரும்போது உழுவும் போது கூட அப்ப கூட அவருடைய கூட யார் இருந்தார், பிதாவருடைய கூட இருந்தது நம்ம பார்க்கிறோம். பிதா அவர் எப்பவுமே விடவே இல்லை. ஆனா அவர் பிரதான ஆசிரியரா இருக்கும் போது பாவிகளுடைய எல்லா சில நிலைமை அவரை அனுபவிக்க தேவையில் இருக்கும் போது அவர் இந்த காரியத்தை கூட அனுபவிக்க வேண்டியா இருந்துச்சு. என்ன காரியம்னா, அவர் பிதா இல்லாம நிலைமை, அவர் எப்போதுமே பிதா அவருடைய கூட தான் இருந்தார். அவர் சொல்றார், பிதானால் நான் பொழைக்கிறேன். ஆனா இப்ப பிதா இல்லாம கூட அவர் என்ன பண்ணும், அனுபவிக்கணும். இது விஷயத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். சோ இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் அனுபவிக்கவே இல்லை அவருடைய வாழ்க்கை, கெத்செமனே வரைக்கும் அவரை அனுபவிக்கவே இல்லை. சோ இது என்ன இந்த ஒரு சம்பந்தம் பிதாக்கு அவருடைய சிருஷ்டிகளுக்கு கேட்டா, இது நம்ம உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இது உதாரணம் சொல்லணும்னு கேட்டோம்னா, நம்ம பார்க்கிறோம் குழந்தைகள் 2-3 வயசு வரைக்கும் அவங்க அம்மா அப்பா இல்லாம அவர் இருக்கவே முடியாது. அவங்க சாப்பிடணும்னா அம்மா அப்பா இருக்கணும், அவங்களை தண்ணி குடிக்கணும் கூட அம்மா அப்பா இருக்கணும், எங்கே போனாலும் அம்மா அப்பா இருந்தா தான் அவங்களுக்கு சந்தோஷம். அம்மா அப்பா இல்லைன்னா அவங்களுக்கு எந்த வாழ்க்கையே இல்லை. ஒரு உதாரணம் கூட ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு சின்ன பையன், ஒரு 1.5-2 வயசு பையன், அவருடைய அப்பா கூட ஒரு தாய் கடை போயிட்டான். நம்ம நல்லா தெரியுங்களா, எங்கன்னா ஒரு சின்ன குழந்தை போய் சந்திச்சானா என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா தாய் கொண்டு வரும். சோ ஒரு தாய் கடை போகும்போது அது அவங்களுடைய கற்பனை உலகம். சோ அந்த தாய் கடையில போகும்போது இந்த சின்ன பையன் அப்பா கையை பிடிச்சிட்டு உள்ள போயிட்டு எல்லா டாய்ஸ் பாக்குறான், எது வாங்கணும் அப்பா கிட்ட இது பத்தி சொல்ற அது பத்தி சொல்ற, அப்பா கேட்டுட்டே அப்படி போயிட்டு 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 நல்லா கூட்டம் வந்துச்சு அந்த கடையில. அந்த கூட்டத்துல அந்த சின்ன பையன் ஒரு தாய் பார்த்து திரும்பிட்டு அப்பா கிட்ட பேசினான். அந்த தாய் பத்தி பார்த்தன்னா அப்பாவுடைய கை அவருடைய கைக்குள்ள இல்ல. உடனே அதை கண்டுபிடிச்ச உடனே அந்த சின்ன பையன் 1 செகண்ட்ல அந்த கம்ப்ளீட் தாய் கடைய மறந்துட்டான். அந்த தாய் கடையே இருட்டாயிட்டு அவங்களுடைய யோசனை வெறும் அப்பா அப்பா தான் வேணும் சொல்லிட்டு அல்லுறா சத்தம் போட்டு அல்லுறா, ஒன்னும் வேண்டாம், இந்த கடை வேண்டாம், தாய் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம், யாரும் வேண்டாம், அப்பா தான் வேணும் சொல்லிட்டு சத்தம் போடுறான் கத்துறான். ஆனா அப்பா சேர்த்தும் போது ஒரு 5-10 நிமிஷம் பிறகு அப்பா திருப்பி அவருடைய கிட்ட கொண்டு வரும்போது அவருடைய கண்ணீர்ல இருந்து ஒரு சந்தோஷம் வெளிப்படுது. அப்ப கண்ணீர்ல இருந்து சிரிக்கிறான். திருப்பி எல்லாம் அந்த தாய் கடையுடைய பொருள் பார்த்து பார்த்து பழிப்படி அவருடைய விருப்பம் அப்பா கிட்ட சொல்றான். அப்ப அங்க என்ன நம்ம பார்க்கறோம்னா, இந்த எக்ஸாம்பிள்ல எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு சம்பந்தம் இருக்குது அம்மா அப்பா கிட்ட. அப்ப அந்த அந்த அம்மா அப்பா இல்லைன்னா அந்த சம்பந்தம் வெட்டுற மாதிரி இருக்கு. அப்போ எந்த உயிரே இல்லை குழந்தைக்கு. அப்ப அதே மாதிரி ஒரு உதாரணம் நம்ம சொல்லலாம், எல்லா சிருஷ்டிகளுக்கு தேவைப்படுது பரமபிதா பரம அம்மா. பரமபிதா யாரு, கர்த்தராகிய சாரி பிதாவாகிய தேவன். பரம தாய் யாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவங்க இல்லாம எந்த சந்தோஷம் எந்த ஜீவன் எத்தவுமே இருக்காது, எத்தவுமே இருக்கு. நீங்க நாங்க தான் சமீப காலத்துல இந்த நெருக்கமான வழியில நடந்து கொண்டு இருக்கும்போது கொஞ்சம் இந்த காரியத்தை பத்தி புரிஞ்சுக்கிறோம். சில பேர் முழுமையா கூட புரியல. அத போக 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 புரிஞ்சுக்கிறோம் இந்த விஷயம் என்ன, எப்படிப்பட்ட அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம் கேட்டாக்கா, சில நேரத்துல நம்ம இந்த வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்குது, கவர்ச்சா இருக்கிறது, பொருள்கள் இருக்குது, சாப்பாடு இருக்குது, தண்ணி இருக்கிறது, வண்டி இருக்குது, போன் இருக்குது, நிறைய பொருள்கள் இருக்குது. சொல்றாங்க இதுல இருந்து சந்தோஷம் அதுல இருந்து சந்தோஷம். ஆனால் சிலர் நம்ம என்ன பார்த்துக்கிறோம்னா, ஒரு சாதாரண சாப்பாடு சாப்பிடுற காரியத்துல கூட, தண்ணி குடிக்கிற காரியத்துல கூட தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா, நான் பேசுற ஒரு வார்த்தை நீங்க சிரிக்கீங்க, வாழ்க்கை சப்பையா இருக்கு இல்லைங்களா, ஒண்ணுமே இல்லை. ஒண்ணும் இல்ல. சப்பைய பிரியாணி கூட எப்படி இருக்கும்? சப்பையா இருக்கும். ஆனா தேவன் ஆசீர்வாதம் இருக்கும் போது அது என்ன தெரியல, உள்ள இருந்தே உருவாக்குது ஒரு சந்தோஷம். அது வார்த்தையில சொல்ல முடியாது, அது உணர வேண்டியா இருக்கிறது நம்ம பாக்குறோம். சோ இப்படி பார்க்கும் போது இந்த விழுந்த போன மனுஷர்களுக்கு இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவங்கக்கிட்ட இல்ல, அது தெரிய தெரியாது. தேவனுடைய அன்பு எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? மனுஷன் மேல கேட்டா சில வசனங்களை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சில வசனங்கள் வாசிங்க, நம்ம நீங்க நல்லா தெரிய வசனம் யோவான் 3:16, தேவன் இவ்வளவாய் உலகத்து அன்பு என்ன, எந்த உலகம்? அவரு கண்டுக்காத உலகம், அவர் பார்க்காத உலகம், என்ன ஏதோ ஒரு பயங்கரமான தப்பு பாவ வழியில போயிட்டு இருக்கிற உலகம், இந்த மாதிரி உலகம் தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? இவ்வளவாய் அன்பு கூர்ந்துருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் வசனம் வாசிங்க, தேவனுடைய அன்பு பத்தி நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். யோபுல சொல்லிட்டு யோபு 14:15, யோபு 14:15 வசனம், இது ஒரு பெரிய காரியம் இருக்குது. பைபிளுடைய மிகப்பெரிய வல்லமை பத்தி, திருப்பி உயிரோட எல்லாம் ஆக போறாங்க. இதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டம், உயிர்த்ததல். அந்த உயிர்த்ததல்ல தேவனுடைய வல்லமை வெளிப்படும் போது எல்லாரும் திருப்பி உயிருக்கு வரப்போறாங்க. ஆனா எப்படி நம்ம இந்த விஷயம் கேட்கும் போது, சில நேரத்துல நீங்களை பொது ஜனங்கள்கிட்ட பேசும்போது நம்புறதே இல்லை. என்னுடைய ஒரு உலக ஃப்ரெண்ட் இருக்க ஒருத்தர், அவர் பேர் பாஸ்கர். அவர்கிட்ட நான் சொல்லுவோம், பாஸ்கர் இந்த மாதிரி ஆக போது எல்லா செத்து போயிட்டு இருக்கிற உயிர்ப்பிக்கும். ஒரு மாதிரி அவர் என்னை பார்ப்பாரு, சைலண்ட் இருப்பாரு. அப்ப திருப்பி திருப்பி இது பேசணும்னா சொல்லுவாரு, கொஞ்சம் இருக்கு சொல்லணும், நீ கொஞ்சம் பைத்தியம் ஆகலையா? நான் பைத்தியம் ஆகல, இது எழுதிட்டு இருக்கு. அப்ப நாளுக்கு நாள் போய் போய் மாசம் மாசம் போயிட்டு திருப்பி திருப்பி நான் அந்த பாயிண்ட் சொல்லும் போது, அவர் என்ன சில அனுபவங்கள் பார்த்துக்கோ, சில மரணம் பார்த்துக்கோ, சில உலக அனுபவங்கள் பார்த்துக்கோ, திருப்பி திருப்பி அந்த பாயிண்ட் வந்து யோசிக்கும் போது எனக்கு சொல்லிட்டாரு சமீபத்துல, அந்த காலை எவ்வளவு நான் எதிர்பார்ப்பு தெரியுமா, எப்படி எவ்வளவு அழகா இருக்கும் அந்த மார்னிங். அப்ப நான் சங்கீதம் 30:5 காமிச்சோம், எப்படி ராத்திரியில இது அழுகை தங்கும், விடியற் காலத்துல கழிப்பு உண்டாகும். அந்த வசனம் இவர் படிக்கும் போது சொல்றாரு, எப்படி அழகான வசனம் சொல்றாரு. ஏன்னா அவர் மனசுல ஒரு காலை பத்தி யோசிச்சிருந்தார். ஆனா அந்த காலை பத்தி என்ன சொல்றார், அந்த வசனம் கழிப்பு உண்டாக்கும். சோ இது உயிர்த்ததல் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கும். இப்போ நம்ம கூட அந்த உயிர்த்ததல் வச்சுட்டு தான் இன்னைக்கு சில நம்மளுடைய சொந்தக்காரங்கள்லாம் சாகும் போது, நம்ம சொல்லும் போது புது சிருஷ்டிகள் கூட அந்த ஒரு யோசனை கூட இருக்கும், நம்ம சீக்கிரமா திருப்பி பார்ப்போம். என் சொந்தக்கார், என்னுடைய அன்பான அம்மா அப்பா மாமா சித்தி அப்படி எல்லாம் யோசிப்போம் இல்லைங்களா? ஆனா நம்மளுக்கு மேல ஒருத்தர் விருப்பம் வச்சுக்கிறார், அதுதான் ரொம்ப ஆச்சரியம் வருது. நம்மளுக்கு மேல யார் விருப்பம் வச்சுக்கிறா தெரியுமா? உயிர்த்ததலுக்கு, உயிர்த்ததல் வல்லமை செலுத்துறவர் அவருடைய மனசுல அதிகமா விருப்பம் அவருக்கு தான் இருக்கு. வசனத்தார் என்ன சொல்லுது, அது வசனம் வாசிங்க, அத ஹோசே யோபு 14:15 மறுபடியும் வாசிங்க,
என்னை கூப்பிடும் அப்பொழுது நான்
அவருடைய சிருஷ்டிகள் மேல அவர் என்ன வச்சுக்கிறாரு, ஒரு விருப்பம். ஏன் விருப்பம்னா, நம்ம எல்லாம் வித்தியாசமாக்குறோம், நம்மளுக்கு எல்லாம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பர்சனாலிட்டி இருக்கும், நம்மளுக்கு எல்லாம் சில ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் இருக்குது, சில பிடிக்காத விஷயங்கள் இருக்குது. ஆனா தேவன் ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு சில குணங்களை பிடிக்கும், அதனாலதான் நம்மளுடைய பர்சனாலிட்டி நம்ம மாத்தக்கூடாது. அப்போ நம்ம எல்லாம் ஒரு என்ன ஒரு மோல்ட்ல வந்துட்டு இருக்கிற மனுஷ ஜாதி இல்ல, எல்லாம் வித்தியாச வித்தியாச சில 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 பர்சனாலிட்டி இருக்குது, அதுதான் அழுகு. சோ அதுல நம்ம பாக்குறோம் தேவன், இங்க நம்ம பாக்குறோம் ஒருத்தர் ஒருத்தருக்கு அவர் ஒரு விருப்பம் வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு அன்பு பாரு, விருப்பம்னா எவ்வளவு பெரிய வேர்ட் அது, விருப்பம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் தேவனுடைய அன்பு வாசிக்கலாம் சில வார்த்தைகள்ல. ஏசாயா 57:18 வசனம்,
அவர்களை
நம்ம பார்க்கிறோம் எப்படி இந்த வசனத்துல தேவன் சொல்றாரு, எப்படி மனுஷ ஜாதிக்கு அவரு இந்த எல்லா அனுபவங்கள் கஷ்டம் இருக்கு அவருக்கு தெரியும். ஆனா ஏற்ற சமயத்துல இதோடைய பிரயோஜனம் மட்டும் அவருக்கு சொல்ல மாட்டாரு, இந்த மாதிரி கஷ்டங்கள் கூட என்ன கொடுக்க போறாரு, ஆறுதல கொடுக்க போறாரு, ஆசிரியம் கொடுக்க போறாரு. பார்க்கணும் எவ்வளவு அன்பான தேவன் இருக்கிறார் என்று இந்த வசனங்கள்ல வாசிக்கிறோம். ஆனா தனியா தனியா தேவன் எவ்வளவு தனிப்பட்ட முறையில தேவன் எப்படி அன்பா இருக்கிறா, எவ்வளவு அன்பா இருக்கிறா, நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நம்ம அனுபவிக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில தான் நம்ம அனுபவிக்கணும். வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்க. ஏன்னா ருசி விஷயத்துல நம்மளுடைய ருசி உங்களுக்கு சொல்ல முடியாது, நம்ம சொல்ல நீங்களை ஒரு அளவுக்கு தான் புரிஞ்சுக்கலாம், ஆனா நீங்க அதை ருசிக்கும் போதுதான் முழுமையா புரிய முடியும். அதே மாதிரி தேவன் இருக்கிறார் நம்ம பார்க்கணும். தேவன் பற்றி நாம் ருசிக்கணும். நம்ம அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அனுபவத்துல நம்ம ருசிக்கணும். அப்ப இந்த ருசிக்கிறது கூட எவ்வளவு முக்கியமா இருக்குது கேட்டனா, எந்த அளவுக்கு தேவன் அதிகமா நம்ம ருசிக்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம உண்மையா கூட நிற்க முடியும். நம்ம வந்து தேவன் நம்ம கம்மி ருசிக்கிறோம்னா நம்மளுடைய உடன்படிக்கை கூட நம்மளுக்கு அவ்வளவு உண்மையா நம்ம நடக்கவே முடியாது. ஏன்னா எந்த அளவுக்கு தேவன் நம்ம ருசிக்கிறோம், தேவன் போல நம்ம மாறும், தேவன் போல நம்ம ஆகும். அப்போ கடைசியில எவ்வளவு அதிகமா தேவன் போல நம்ம நடக்கிறோம், நம்ம தேவ பக்தியா நடக்கிறோம். அப்ப அதிகமா தேவ பக்தியா நடக்கும் போது அதிகமா ஒளி நம்மள இருந்து வரும், அதிகமா ஒளி நம்மள இருந்து வரும்போது அதிகமா இருட்டோடு இருக்கிற பகை, இருட்டோடு இருக்கிற அந்த எதிர்ப்பு நம்மளுக்கு வரும். அப்படியே போக போகத்தான் அந்த ஒரு பயங்கரமான அந்த ஒரு வெற்றி, புது சிருஷ்டிக்கு வர்றது வெற்றி, அது தோல்வி மூலமாய் வரும். அப்ப நம்முடைய வெற்றி எப்படி இருக்கும்னா தோல்வி மாதிரி தான் இருக்கும். எப்படி இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது சாகும்போது எப்படி தெரிஞ்சு, தோல்வி, மிகப்பெரிய தோல்வி இல்லைங்களா? அதே மாதிரி ஒருத்தரு ஒருத்தர் இந்த ஒரு 144,000 அவருடைய வெற்றி எப்படி தோணும்னா தோல்வி மாதிரி. ஏன்னா தோல்வி யாருன்னா அழிவுக்கு தான் நம்ம உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். இப்ப நம்முடைய ஜீவன் வந்து அழிவுக்கு போனா தான் அழியாம பெற்றுக்கொள்ள முடியும். சோ அந்த அளவுக்கு நம்மள போனா நம்ம அதிகமா தேவன் ருசி பார்க்கணும், ருசி பார்க்கணும். தேவன் மூலமாய் அவருடைய இருக்கிற உதவி மூலமாய் அவருடைய ஆவியின் மூலமாய் தான் நம்ம அந்த நிலைமைக்கு போக முடியத்தான் நம்ம பார்க்கிறோம். சோ தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பு ரொம்ப முக்கியம். தேவனுடைய அன்பு தான் ஜீவன் இங்க நம்ம பார்க்கிறோம். சோ இப்படியே நம்ம பார்க்கிறோம் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டும் காமிச்சார் எப்படி அவருக்கு தேவனுடைய அன்பு தான் முக்கியம், வேற எத்தனை அவருக்கு முக்கியமே இல்லைன்னா அவர் காமிச்சா தான் நம்ம பார்க்கணும். கடைசியில இயேசு கிறிஸ்துடைய பலியின் வாழ்க்கையை முடியும் போது, அவருடைய மரணம் சமீபாய் வரும்போது நம்ம என்ன பார்க்கிறோம்னா சிலுவை மேல அறியப்பட்ட பின்பு 6 மணி நேரம் சிலுவை மேல இருந்தார். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா அந்த ஓய்வு நாள் 6 மணி ஆரம்பத்துக்கு முன்ன என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பாரம்பரிய பிரகாரமா அவங்க வந்து போச்சு அமைச்சு ஒருத்தர் ஒருத்தருடைய எலும்ப ஒச்சிடும். சோ இப்படி இயேசு கிறிஸ்து பற்றி வசனம் தீர்க்கதரிசனம் சொல்லுது அவருடைய ஒரு எலும்பு முடியாது. சோ இப்படி இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு இயேசு கிறிஸ்துடைய மரணம் கொண்டு வரதுக்கு ஒரு விஷயம் நடக்கணும். என்ன விஷயம் நடக்கணும்னா அந்த கடைசி அனுபவம் இயேசுக்கு வரணும், பிதா இயேசுல இருந்து பிரிக்கணும். அந்த அனுபவம் இயேசுக்கு வரணும். ஆனா அந்த அனுபவம் எப்போ வரணும், எப்போ வந்தது கேட்டாக்கா அது வந்தது இயேசு கிறிஸ்து அந்த காடி வாங்கிட்டு பின்பு அவர் என்ன சொன்னார்னா எல்லாமே முடிந்தது சொல்ல உடனே அப்பவே வந்து அப்ப வரும்போது கர்த்தருக்கு உள்ள அநேக அனுபவங்கள் உணர்ச்சி போயிட்டு, முக்கியமான உணர்ச்சினா அவருக்கு தெளிவா புரிஞ்சிட்டு பிதா அவர்கிட்ட இல்லவே இல்ல. அந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா அவரு மிகுந்த சத்தம் விட்டு அந்த கேள்வி கேட்டார், ஏன் என்ன கைவிட்டி. என்ன கெட்சமணி வரைக்கும் அவருடைய பயம் இருந்துச்சு, ஒருவேளை முழுமையா செஞ்சாரா, முழுமையா தேவனுக்கு திருப்தி பண்ணாரா. ஆனா அந்த தூதன் மூலமா என்ன ஒரு செய்தி வந்துச்சு, ஆமா தேவன் உங்களை திருப்தி ஆகிறாரு, இனி உங்களுக்கு ஒன்னும் கவலைப்படுறது அவசியம் இல்லை, நீங்க வந்து வெற்றியோட முடிக்க போறேன். கண்டிப்பா தேவன் வந்து அந்த ஒரு செய்தி அந்த தூதர் மூலமா அனுப்பிச்சார் அவருக்கு. ஆனா இது நடக்கும் போது, இது அவர் எதிர்பார்க்காத காரியம் நடக்கும் போது, அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனசுள்ள அந்த கூக்குரல் வெளிப்படுச்சு, என் தேவனை, என் தேவனை ஏன் என கைவிட்டீர். அது சகோதர சகோதரிகளை அதை கேட்கும் போது நம்ம பார்க்கிறோம். அடுத்து அவர் என்ன சொன்னார்னா, பிதாவே உம்முடைய கையில என் ஆவி. அந்த நேரத்துல என்ன சொன்னாரு, பிதாவே. இங்க என்ன சொன்னாரு, என் தேவனே. சோ ஏன் என் தேவனே சொன்னா, அந்த நேரத்துல தான் அவர் என்ன பயந்துட்டார்னா, இப்ப இப்ப நான் எதை தப்பு செஞ்சாரா, நீ கை விட்டுட்டிய, இன்னைக்கு என்ன காரணம் அங்க கேட்டாரு. ஆனா திருப்பி மறுபடியும் அது அந்த ஒரு சம்பந்தம் அவருக்கு ஆயிடுச்சு. கொஞ்சம் செகண்ட், சில செகண்ட் மாத்திரமா தான் இது நடந்துச்சு இந்த அனுபவம். ஏன்னா உடனே என்ன சொல்றாரு, பிதாவே. பிதாவே சொல்லும் போது என்ன நம்ம பார்க்கணும், அந்த நேரத்துல அந்த சம்பந்தம் திருப்பி அவருக்கு வந்துச்சு. ஆனா இடையில என்ன ஆயிடுச்சு, அதுதான் இங்க நம்ம ரெண்டு பார்வையில பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்துடைய பார்வை, பின்பு நம்ம அந்த சிலுவைக்கு அக்க பக்கம் இருக்கிற ஜனங்களுடைய பார்வையில பார்க்க போறோம் என்ன ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துடைய பார்வையில, இயேசு கிறிஸ்து வந்து இந்த 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 ஒரு உணர்ச்சி வாங்கும் போது அவருக்கு அவருக்கு இது எப்படி இருந்துச்சு கேட்டனா, ரொம்ப 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 கெட்ட செய்தி மாதிரி. இப்ப நம்ம வாழ்க்கையில ஒருத்தர் ஒருத்தர் கெட்ட செய்தி கேட்டுக்கிறாங்களா, வாங்கிக்கிறோம். கெட்ட செய்தியனா என்ன ஆகுது கேட்டாக்கா, ஒரு ஒரு ஷாக் கொண்டு வரும் இல்லைங்களா. சோ அந்த ஒரு கெட்ட செய்தி வாங்கும் போது, பழைய காலத்துல இப்போ அது அதிகமா இல்ல, பழைய காலத்துல வந்து டெலிகிராம் இருக்கும். நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது இந்த போஸ்ட்மேன் டெலிகிராம் வார்த்தை சொன்ன உடனே ஒரு பயம் வந்துருது எல்லாருக்கும். இப்போ என்ன, ஏன்னா டெலிகிராம் எதுக்குதான் பயன்படுத்திருப்பாங்க, சாவு பத்தி இல்லாட்டி சாவு போறது பத்தி தான் பேசுவாங்க, கல்யாணம் பத்தி வந்து டெலிகிராம் அனுப்பாங்களா. சோ அப்படி இருக்கும் போது நம்ம என்ன பாக்கணும்னா, அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு அந்த டெலிகிராம் மாதிரி. ஆனா அப்படியே நிறைய பேர் வந்து கெட்ட செய்தி கேட்கும் போது கேள்விப்பட்டோம். சில பேர் வந்து ஹார்ட் அட்டாக்ல சேர்த்து போயிட்டாங்க, சில பேர் அப்படியே விழுந்துட்டாங்க. நீங்க கேள்விப்பட்ட இந்த கிரிக்கெட் வேர்ல்ட் கப்ல கூட பைனல்ல இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்ட் கப்ல சில வருஷம் முன்னாடி இருக்கும் போது சச்சின் டெண்டுல்கர் அவுட் ஆகும் போது மூணு நாலு பேர் வந்து என்ன ஆயிட்டாங்க, ஹார்ட் அட்டாக்ல சேர்த்து போயிட்டாங்க. சரி, எப்படி இந்த ஹார்ட் அட்டாக் வருது, என்ன நடக்குது கேட்டனா, இந்த ஒரு கெட்ட செய்தி வாங்கி உடனே என்ன ஆகுதுன்னா, பிளட் பிரஷர் பயங்கர இன்க்ரீஸ் ஆகும். சோ அந்த பிளட் பிரஷர் பயங்கர இன்க்ரீஸ் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா, அது ஹார்ட்டுக்குள்ள போகுது இன்க்ரீஸ் பிரஷர்ல. அப்ப அந்த ஹார்ட்டுக்குள்ள போகும்போது அந்த ஹார்ட் அது சகிக்கணும் அந்த எக்ஸ்ட்ரா பிரஷர். சோ என்ன ஆகுதுன்னா, சில டைம் அந்த பயங்கர பிரஷர் வரும்போது ஹார்ட் அதை சகிக்க முடியாதுன்னா அதுக்கு கார்டியாக் அரெஸ்ட் சொல்லுவோம். கார்டியாக் அரெஸ்ட் அப்படியே அது ஸ்டாப் ஆயிடும். ஆனா பரிபூரண மனுஷனுக்கு தேவன் என்ன கொடுக்கறான்னா, அந்த ஹார்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி, அது நம்மகிட்ட அது இல்லை. சோ அந்த பரிபூரண மனுஷன் இயேசு கிறிஸ்துவோட இருதயம் என்ன எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டினா, நம்ம தெரியும் ஒரு எக்ஸ்ட்ரா லோட் வரும்போது அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். சோ அவருடைய இருதயம் வந்து நம்மளுடைய நம்மளுடைய ஹார்ட் எவ்வளவு பெருசா இருக்குன்னா, உங்களுடைய விரல் இப்படி போட்டு பார்த்தா இவ்வளவு பெருசா இருக்கும், இது என்னுடைய சைஸ், உங்களுடைய அப்படி பண்ணா நீங்க தெரிஞ்சிடும். சோ அவருடைய ஹார்ட்குள்ள எக்ஸ்ட்ரா பிளட் வரும்போது ஹார்ட்டே எக்ஸ்பேண்ட் ஆகும், இன்னும் வரும்போது அதே எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்ப இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில இது மிகுந்த பெரிய பிரஷர், இது அவருடைய இது வரைக்கும் இந்த மாதிரி பிரஷர் வருவே இல்ல, அவ்வளவு இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி அந்த ஹார்ட் என்ன பண்ணிக்குது, அட்ஜஸ்ட் ஆகி அட்ஜஸ்ட் ஆகி அட்ஜஸ்ட் ஆகிக்குது. அப்புறமா ஒரு அழுத்தம் இருக்கு இல்லைங்களா அட்ஜஸ்டுக்கு, அப்ப என்ன வெடிச்சு அவருடைய இருதயம் வெடிச்சிருந்து. இது விஷயம் வந்து நிறைய பேருக்கு இது புதுசா இருக்குது, ஆனா வசனம் தெளிவா சொல்லிக்குது, அவருடைய இருதயமே வெடிச்சிருந்து. எப்படின்னா வசனத்துல வாசிங்க அது, நீங்க சங்கீதம் 22 சங்கீதம் 14 வசனம்,
தண்ணீரை போல ஊற்றுகிறேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டிவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி, என் குடலின் கடலே
மெழுகு போலாகி, கொடலின் கொடலுடைய நடுவில், கொடலுடைய நடுவில் என்னன்னா ஹியூமன் பாடியில ஞாபகம் இருக்கும் நம்ம நம்ம பயாலஜி கிளாஸ்ல, இதுக்கு வந்து ஹெட், தோராக்ஸ், அப்டமன் இல்லீங்களா. அப்ப தோராக்ஸ் வந்து செஸ்ட், ஹார்ட் எல்லாம் தோராக்ஸ், தோராக்ஸ் அப்டமன் சென்டருக்கு வந்து ஒரு ஒரு டிஷ்யூ மாதிரி மெலிசான தோல் இருக்கும், அதுக்கு பேர் வந்து டயஃப்ராம். ஏன்னா இங்க வந்து உள்ள உழுக்கூடாது சொல்லிட்டு அப்படி இருக்கும், சில ஆபரேஷன் பண்ணும்போது நீங்க பாத்துக்க சில ஒயிட் டிரான்ஸ்பெரன்ட் ஸ்கின் மாதிரி இருக்கும் அந்த டயஃப்ராம். இப்ப அந்த டயஃப்ராம்ல இது வெடிச்சு போன இருக்கிற இருதயம் போயிட்டு உளுந்து அப்புறம் அப்படியே பிளட் எல்லாம் கேதர் பண்ணு. அவருக்கு என்ன ஆயிருக்கும்னா கம்ப்ளீட்டா அப்படி ஸ்வெல் ஆயிருக்கும். நீங்க பாத்துக்க பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் படத்துல அப்படி அந்த ஈட்டி குத்தும் போது அந்த கோச்சை ஈட்டி குத்தும் போது புஷ்ன்னு வந்துச்சு இல்லைங்களா. சில பேர் சொன்னா என்ன இப்படி டிராமாவா காமிக்கிறாங்க, இப்படி நடந்துட்டா கூடாது, மெல்லுவா ஊத்திட்டோம் கொஞ்சம் அது குத்தும் போது அப்படி வந்துச்சா அப்படி வரும். இது என்ன ஆயிட்டுக்குது, அவ்வளவு கேதர் ஆயிக்குது, அதுக்கு எப்படி ஒரு பலூன் மாதிரி ஆயிக்குது. இப்போ குத்திட்டா என்ன ஆயிடும், டொப்புன்னு வந்துருது. உள்ள என்ன ஆயிட்டுக்குது அங்க கேட்டா, நம்ம தெரியும் பிரதர் கூட சொல்லுவாங்க பிளட் ஓடிட்டு இருக்கும் போது பிளட் நல்லா இருக்கும், ஆனா எங்கேயும் ஒரு இடத்துல நின்றுட்டானா அந்த பிளட் போக போக செப்பரேட் ஆயிடும், அது ரெட் எல்லாம் ஒரு ஜெலி மாதிரி ஆர்பிசி ஆயிடுது, அப்புறம் தண்ணி மாதிரி ஒரு இருக்கும் அது சீரம். அவருடைய நெஞ்சில் என்ன ஆயிடுச்சுன்னா சீரம் ஒரு பக்கம் ஆர்பிசி இன்னொரு பக்கம் அப்படியே நிக்குது. சோ இது குத்தும் போது என்ன ஆச்சுன்னா அப்படியே சில பிரதர் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து இப்படி வந்து நீங்க சொல்றீங்களா பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவர் எங்கேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரத்தம் இருந்துச்சு சரீரத்துல, அப்ப என்ன சொல்றாங்கன்னா இங்க எந்த ரத்தம் வந்துச்சு, இங்க எந்த ரத்தம் வந்துச்சு கால இருந்தேனா நம்ம சரீரம் எப்படி இருக்குது குத்திட்டா அப்படியே எல்லாம் ஊத்தி வரலாம் வெளியவா. இப்ப நீங்க குத்திட்டா அப்படியே ஊத்தி வரமா, எல்லா கம்ப்ளீட்டா எம்டி ஆயிடுமா. என்ன வச்சிருக்கிற தேவன் நம்ம எங்கன ஒரு இடம் குத்திட்டா கொஞ்சம் ரத்தம் வரல என்ன வரது பிரெயின்ல இருந்து. ஒரு நம்ம பாஷையில எப்படி ஸ்டாப் சொல்றோம் இல்லைங்களா, பிரெயின் சொல்றது கிளாட் உடனே கிளாட் டப் அது க்ளோஸ் ஆகும். இப்ப நம்ம விழுந்த போன மனுஷனுடைய பிளட் கிளாட் ஆகுது, பரிபூர்ண மனுஷன் இயேசு எவ்வளவு நேரம் நிமிஷம் வேணும் கிளாட் ஆகுதுக்கு அப்படி 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 அவ்வளவுதான். அவர் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த பிளட் ஊத்திட்டு அங்க என்ன வந்துட்டோம் அங்கெல்லாம் கிளாட் கிளாட். ஆனா மீண்டும் மீண்டும் அடிக்கும் போது என்ன ஆகுது, திருப்பி திருப்பி ஓபன் ஆகுது, திருப்பி திருப்பி கிளாட், திருப்பி திருப்பி ஓபன் ஆகுது, திருப்பி திருப்பி கிளாட். ஆனா அவருடைய எல்லா ரத்தம் போகவே இல்லை. சோ இது சில பேர் சொல்லுவாங்க அப்ப இது இதோடைய இது எக்ஸ்பிளனேஷன் தரும். இன்னொன்னு இயேசு கிறிஸ்துடைய இருதயம் வெடிச்சிச்சு. சங்கீதம் 69:20 சங்கீதம் 69:20 சரி அப்போ எப்படி ஆகுது நான் கேட்டேன்னா ஒரு நிறைய பெல்ட் போட்டு அப்படி அப்படி டைட் போட்டா அப்படி ஆகுது. சோ இந்த ஹார்ட் அட்டாக்கே ஒரு பயங்கரமான நோ வலி, ஹார்ட் வெடிக்கிறது எப்படி இருக்கும் எப்படி நினைச்சு பாருங்க. ஒரு பக்கமா ஹார்ட் வெடிக்கிறது பிசிக்கல் நோ, இன்னொரு பக்கம் அதிகமா மனசு வெடிக்கிறது. ஏன்னா என் அப்பா இப்ப என்ன நான் தப்பு பண்ண, இப்ப ஏன்னு கை விட்டு இன்னொரு பக்கம் ரெண்டோ ஓடிக்கிறது உள்ள கத்தரார் வாய் பேசுது அது அரமை பாஷல ஏலி ஏலி லாமா சபக்தானி. இப்போ நீ உங்களுக்கு ரொம்ப நோ வந்தா நீங்க என்ன சொல்றீங்களா, ஏய் சொல்லுங்களா, ஐ ஐ சில பேர் சொல்லுவாங்க, ஊ சில பேர் சொல்லுவாங்க, ஆனா அதுக்குமே என்ன சொல்றேன்னா ஆ அதுதான் ஆ வருது இல்லைங்களா. இப்ப ரொம்ப வலி வந்தா என்ன வரணும் ஆ. அந்த சத்தம் ஏன் அந்த சிலுவைக்கு கிட்ட இருந்தது ஜனங்கள் அவர் ஏலியா சத்தம் இவரு ஏலியா கூப்பிடுறாரு எப்படி சத்தம் வந்துச்சு கேட்டா அது நம்ம நல்லா தெரியும் பரிபூரன் இயேசு கிறிஸ்துடைய உச்சரிப்புல எந்த தப்பு வராது. அவர் ஏலி, அவர் தேவனா ஏலி, ஏலியா வர வாய்ப்பு இல்ல. எப்படி ஏலியா வந்துச்சுனா நோ வலி சகிக்கிறாரு பேசுறாரு சேர்ந்து பண்ணும் போது அது ஏலியா அந்த நோவோட கத்துறாரு ஏலியா அப்படி சத்தம் போடும் போது அந்த ஜனங்களை ஏலியா கூப்பிடாப்பா இவரு நினைச்சுப்பாரு. அந்த உயிர்த்ததல் நாள்ல அந்த ஆள் ஏஞ்சி வரும்போது என்ன அழுவான், உருந்து உருந்து அழுவான். நம்முடைய ரட்சகர் செத்துட்டு இருந்தா நம்மளுக்கு தெரியல, அவர் இறுதியமே ஒழிச்சிட்டு இருந்தது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க எப்படி சொல்லுவாங்க அந்த நாள்ல சகோதர சகோதரிகள. இதுதான் நடந்துச்சு, இப்படித்தான் கத்தராக இயேசு கிறிஸ்துடைய மரணம் ஆயிடுச்சு. நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பு பாருங்க எவ்வளவு, அவருடைய குமாரன் ஒரு நிமிஷம் அதிகமான வேதனை கஷ்டம் நோ வாங்கவே தேவையில்லை சொல்லிட்டு ஏற்ற சமயத்துல அவருடைய ஜீவன் முடிவு கொண்டு வரதுக்கு அந்த சம்பந்தமே கட் பண்ண அது கூட கண்டினியூஸ் பண்ணிட்டுவாங்களா அது கூட இல்ல கொஞ்சோண்டு அவருடைய அந்த அந்த இருதயம் வெட்டிக்கிற வரைக்கும் அப்புறமா அந்த வார்த்தைகள் சொன்னார் அவர் என்ன சொன்னாங்க பிதாவே உம்முடைய கையில என் ஆவி ஒப்பு கொடுக்கிறேன் அங்கதான் மத்தையுது சாட்சி ரொம்ப முக்கியம் மறுமுடியும் ஏன்னா அதுக்கு கொஞ்சம் நிமிஷம் முன்னாடி சத்தம் போட்டாரு ஏலியா அந்த சத்தம் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவர் சொன்னாரு நான் தாகமா இருக்கிறேன் அதனால தான் அந்த பையன் அட இப்பதான் சத்தம் போட்டு நம்ம கொடுத்தோம் அவருடைய தாகத்துக்கு திருப்பி என்ன தாகம் இருக்கிற போல சொல்லி போய் ஓடி கொடுக்கிறாரு ஆனா அவன் பையன் கூட தெரியல என்ன நடந்து கொண்டுட்டு சகோதர சகோதரிகளை சோ இப்படித்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவருடைய மரணம் ஆயிடுச்சு உங்களுக்கு எங்களுக்கு இதுல இருந்து என்ன பாடம் இருக்குது கேட்டா நாம் அவருடைய சரீர அங்கத்தினர் ஆகிறதுக்கு ஸ்லாக்கின் தேவன் கொடுத்திருக்கிறார் இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து சில பேர் 10வது வேச சில பேர் 8வது வேச சில பேர் 1வது வேச சில பேர் 15வது வேச சில பேர் 25வது வேச சில பேர் 50வது வேச பிரதர் பாப் கிரே அந்த அடையாளங்கள் நீங்க பாக்குறீங்க அந்த அப்பம் அந்த திராட்சை ரசம் என்ன யோசிக்க போறீங்க அது என்ன உங்களுக்கு அது நம்முடைய ஜீவன் நம்ம ஜீவன் எப்படி பெற்றுக்கொள்றோம் தெரியுமா சாகும்போது தான் நம்மள ஜீவன் பெற்றுக்கொள்வோம் அதனால்தான் நம்முடைய சாவு இப்போ எப்படி இருக்கு நம்ம பிதாக்கு வசனத்துல வாசிங்க அது சங்கீதம் 116:15 எவ்வளவு அருமையா இருக்குது அப்ப நம்ம எப்படி சாகணும் அருமையா சகோதர சகோதரிகளை அத்தா வசனம் கடைசியில வாசிக்கலாம் சங்கீதம் 116:18-19 அதுதான் நம்மளுடைய மனசுல இருக்கிற ஜபம் இருக்கணும் சகோதர சகோதரிகளை தேவன் தாமே நம்ம அனைவரும் ஆசீர்வதிப்பாராக ஆமென் இந்த வாய்ப்புக்கு எனக்கு பிரதர்ஸ்க்கு கவிதத்தில் சகோதர சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக்
கொள்கிறேன் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் ஆதரவு வழக்கம் போல இங்கே இந்த ஆளு 11 மணிக்கு